உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க போறோம். நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அங்கிருந்து ஆசிரியரும் வந்திருக்கிறாங்க. ஆசிரியர் பேரு தமிழ்ச்செல்வி. ரெண்டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அரவிந்த், இன்னொருத்தர் பிரதேஷ். சரி, இப்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மிஸ்.
வணக்கங்க மேடம்.
தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுங்க?
2002 தான் இந்த ஸ்கூலு எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல ஆரம்பிக்கப்பட்டதுங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளுக்கு மேலே வடவள்ளி பஞ்சாயத்தின் குப்பமேடா இருந்த அந்த இடத்த எங்கள் தலைமை ஆசிரியருக்கு அதைத்தான் காமிச்சிருக்கிறாங்க, இதுதான் இடம்னு சொல்லி. அவரோட சொந்த முயற்சி, மற்ற அதிகாரிகளுடைய கூட்டு முயற்சினால முதல் முதல்ல அவனாசிலிங்க என்எஸ்எஸ் மாணவர்கள் வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 வகுப்பறைகள் அனைத்தும் டைல்ஸ் போடப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 15 குழந்தைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளியாகப்பட்டது இன்றைக்கி நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 204 குழந்தைகள் படிக்கிறாங்க. 2006 பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் தலைமை ஆசிரியர் பெஸ்ட் டீச்சர் அவார்டும் 2010 வாங்கியிருக்காரு. மேலும் அங்கே இருக்கிற குழந்தைகளோட இது பார்த்திங்கன்னா எல்லாருமே மிகவும் பிற்பட்ட நிலையிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு தேவையான மற்ற மெட்ரிகுலேஷன் குழந்தைகள் மாதிரியே இருக்கணும்னு சொல்லி நிறைய ஆர்வலர்களை அணுகி அவங்க டை பெல்ட்லேருந்து குழந்தைங்க நல்ல நீட்டான யூனிஃபார்ம் வரைக்கும் ஸ்பான்சர்களை பிடிச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க தலைமை ஆசிரியர். நாங்கள் டீச்சர்ஸ் வந்து குழந்தைகளோட இன்னொரு பெரிய குணம், சமுதாய ஆர்வலர் யோகநாதன் கண்டேட்டன் அவர் தேசிய அவார்டு வாங்கினவர். அவர் தான் ஸ்கூலில் முதல் மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தாருங்க. இன்றைக்கி அந்த மரமெல்லாம் நிழல் தரக்கூடிய மரங்களாக மாறி இருக்குது. ஆனால் எங்கள் பள்ளி குழந்தைங்க வந்து அந்த மரங்களை வளர்க்குறதோடு இல்லாமல் ஒரு இலையும் கூட, ஒரு சின்ன குழந்தைங்க கூட அதில் பொறிக்காதுங்க. அதனால தான் இன்றைக்கி எங்கள் ஸ்கூல் முழுவதும் பசுமையாக காட்சி அளிக்கிறது. மேலும் கேரி பேக் அதிகமாக, கேரி பேக்கோட உபயோகத்தினால மக்கள் சீரழியதை பார்த்துட்டு தான் எங்கள் மாணவர்கள் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க, கேரி பேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. எந்த நல்ல விசேஷங்களுக்கு போனாலும் பிளாஸ்டிக் டம்ளரில் கொடுக்கக்கூடிய எந்த உணவுப் பொருளையும் எங்கள் மாணவர்கள் எடுத்துக்கொள்வதில்ல. டீச்சர்ஸுக்கு தவறி கையில் வச்சுருந்தவங்க கூட வந்து வாங்கிட்டு வேறு டம்ளர் மாற்றி கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேசுறதுக்கு வேண்டி வந்திருக்கிறாங்க மாணவர்கள்.
நண்பர்களே, இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடவள்ளி தொண்டாமுத்தூர் ரோட்டில் மகாராணி அவென்யூவில் இருக்குது. சரி, குப்பமேடா இருந்த இடம் வந்து ஒரு பள்ளிக்கூடமாக மாறியிருக்கு. இதுக்கு வந்து அங்கே இருந்த பழைய தலைமை ஆசிரியர் பிளஸ் அரசு, பொதுமக்கள், அப்புறம் அவினாஷலிங்கம், என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட உதவியாலையும் ஒரு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. 204 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்மெண்ட்டு, பேரண்ட்ஸை நீங்கள் பார்க்குறது, அப்புறம் எத்தனை டீச்சர்ஸ், அந்த ரேஷியோ அதெல்லாம் சொல்லுங்களேன்.
குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் வர்றாங்க. அங்கே எங்கள் ஸ்கூலை தொட்டியே 2 தனியார் பள்ளிகள், ஆங்கில வழி கல்வியில் அதிகமான பள்ளிகள் அங்கே இருக்குது. இருந்தாலும் எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிற காரணம் ஆசிரியர்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்குது. அதாவது குழந்தைங்க ஒரு 2 ஸ்கூலுக்கு வரலினாலும் ஆசிரியர்கள் அவங்க வீடுகளுக்கே நேராக சென்று அந்த குழந்தைகளை நலம் விசாரித்து மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறாங்க. மேலும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையும் காலையில் 8:30 ஸ்கூலுக்கு வந்துட்டு 4:10 பெல் அடிக்கிறப்போ யாருமே வெளியில் போகிறதில்லைங்க. எல்லா டீச்சர்ஸும் மற்ற அரசாங்க அதிகாரிகளும் கேட்குறது அந்த 4:30 மேலே தான் குழந்தைங்க அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, சுத்தம் பண்ணுறது, எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸ்கூலில் எல்லா விளையாட்டு சாதனங்களும் வச்சுருக்குறோம். ஆனால் பகல் நேரங்களில், பள்ளி நேரங்களில் ஒரு குழந்தையும் அது பக்கத்தில் போக மாட்டான். எல்லாருமே 4:00 மேலே தான். நாங்கள் அதனாலேயே பக்க டீச்சர்ஸ் அனைவரும் அதை சுத்து வட்டாரத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் 5:00 வரைக்கும் ஸ்கூலில் இருப்போம். குழந்தைங்க அதுக்கப்புறம் விளையாடுவாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வெளியில் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோங்க. நேரு ஸ்டேடியத்தில் 2-3 ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறோம். அதில் வந்து குண்டெறிதல் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க மாணவர்கள். மேலும் இங்கிருந்து போகக்கூடிய 8th பாஸ் பண்ணி 10th வேறு ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து எல்லா ஆண்டுகளிலுமே 400 மேலே மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களாக தான் அமைகிறாங்க. மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கிறதுனால தான் ஸ்கூல் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குங்க. டீச்சர்ஸ் வந்து 8 டீச்சர்ஸ் வேலை செய்கிறாங்க. 4 பேர் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க, 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்துக்கிறோம். மீதி 4 பேர் பட்டதாரி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியரோடு சேர்ந்து அறிவியல் பட்டதாரி, ஆங்கிலத்துக்கு கணக்குக்குன்னு 3 பட்டதாரி ஆசிரியர் இருக்கிறாங்க. அவங்க 6-8 பார்த்துக்கிறாங்க. பழைய தலைமை ஆசிரியர் இவ்வளோ முயற்சியாக இதை கொண்டு வந்திருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய அகிலா என்கிற எங்கள் தலைமை ஆசிரியரும் எங்களுக்கு அத்தனை ஒத்துழைப்பையும் நல்கிறதுனால தான் இன்றைக்கும் அத்தனை ஆர்வலர்களும் இன்னும் ஸ்கூலுக்கு வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு பள்ளியை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டுட்ருக்குறோங்க.
ஆக எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ அரசு கூட அரசு பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக கொண்டுட்டு வரணும், தரம் உயர்த்தணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ அரவிந்தையும் பிரதீஷையும் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஜம்முன்னு வந்திருக்கிறாங்க, ஷர்ட்டு டக் பண்ணி பெல்ட்டு டையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ உங்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டீங்கன்னா, இப்போ கணினி வழி வந்து எல்லா இடத்துலையும் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு, அமலாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் கணினி வழி கல்வி எப்படி இருக்குது, ஆங்கில வழி கல்வி எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம் அரசாங்க ஆணைப்படி ஆரம்பிச்சிருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா எங்களது 3 லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டுங்க, பிரிண்டர் கொடுத்துருக்காங்க, பெரிய எல்சிடி ப்ரொஜெக்ட் இருக்குது. நாங்கள் மேலே 2 வகுப்பறைகளை சேர்த்து ஒரு பெரிய ஹாலாக செஞ்சுருக்கனால அந்த ப்ரொஜெக்டில் குழந்தைகளுக்கு தேவையான இங்கிலீஷ் சிடி, அறிவியல் சிடி, வேறு என்னென்ன குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களை வலியுறுத்துகிற சிடிகளை மத்தியான நேரங்களில் போட்டு விடுறோம். மேலும் ஆர்வலராக மகாராணி அவனிலிருந்து ஒரு மேடம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. வாரத்தில் 3 நாள் வந்து கம்ப்யூட்டர், அது இல்லாமல் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரே 3 இருக்குங்க. குழந்தைங்க எல்லாருமே அசீம் பிரேம்ஜிங்கிற ஒரு சிடி இருக்குது, அது வந்து கால் சென்டரோட சிடிங்க. அதில் தான் நிறைய கேம்ஸு, அதற்குண்டான கதைகள் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைய தானாகவே அதை இயக்கி அந்த புதிர்களுக்கெல்லாம் விடை காணக்கூடிய அளவுக்கு பழக்கி வச்சுருக்குறோம். எல்சிடி ப்ரொஜெக்டும் சரி, மைக்கு எல்லாமே டீச்சர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது இல்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் 8th ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணி விட்டுருவோம். எந்த பெரிய ஃபங்க்ஷன் எடுத்தாலும் 8th ஸ்டூடெண்ட்ஸ் தான் மைக்கிலிருந்து ப்ரொஜெக்டர் வரைக்கும் ஆன் பண்ணுறக்கும் ஆஃப் பண்ணுறக்கும், அதில் சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் பழக்கி வச்சுருக்கிறோம்.
ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ இந்த சர்வசிக்ஷா அபியான் இருக்கு இல்லையா, அது மூலமாக உங்கள் ஸ்கூலில் வந்து விரிவுபடுத்துறதுக்கோ இல்லை வந்து கற்றலோட திறத்தை வந்து மேம்படுத்துறதுக்கோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா?
சர்வசிக்ஷா அபியான் மூலியம்தான் இந்த பள்ளியே துவங்கப்பட்டதுங்க. ஆக்சுவலாக வடவள்ளியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு தொண்டாமுத்தூர் ஊராட்சியுடைய நடுநிலைப்பள்ளி இருக்குதுங்க பெரிய. அது பாரம்பரியமான 100 வருடங்களை தாண்டக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்குது. நானே அந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவி தான். சர்வசிக்ஷா அபியான் வந்த பிறகு தான் இந்த பக்கம் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லாதது நினச்சி தான் எஸ்எஸ்ஏ மூலியமாக தான் எங்களுடைய பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது ஏபிஎல் மெத்தடுங்கிறதுல நடந்துட்டு இருக்கிறனால குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதியுமே கவர்மெண்ட்டோட சர்வசிக்ஷா அபியானோட பண வசதிகள் எங்களுக்கு செக் மூலியமா வந்துடும். கட்டட மானியம் எல்லாம் அவங்க தான். ஒரு கட்டடம் கட்டோன்னா ஒரு கட்டடத்துக்கு தேவையான 3 பங்கு அமௌண்ட்டு தான் சர்வசிக்ஷா அபியான் கிட்டேருந்து வாங்குவோம். 1 பங்கு பொதுமக்களுடைய பங்காக இருக்கணுங்க. எங்கள் தலைமை ஆசிரியர், பழைய தலைமை ஆசிரியர் ரமேசன் ஐயா அவர்கள் ரவுண்ட் டேபிளில் 186 ரவுண்ட் டேபிள் அணுகி அவங்க மூலிமா 4 கட்டடம் கட்டி முடிச்சிருக்கிறோம். அந்த எல்லா கட்டடத்துலேயும் அவங்களோட பங்கு, அதிகமான பங்கு என்னங்கன்னா எல்லாத்துக்கும் டைல்ஸ் போட்டு மாணவர்களுக்கு காற்றோட்டம் உள்ள மாதிரி அறைகளை மிகவும் அற்புதமாக கட்டி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பால்வாடியும் ஸ்கூலுக்குள்ளேயே வச்சுருக்குறோம். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான, எங்களுக்கு 1ஆம் வகுப்புலேருந்து ஸ்ட்ரென்த்து வர்றக்கும் அந்த குழந்தைகளும் சுகாதாரமாக இருக்கணும்னு சொல்லி பால்வாடி அமைப்பும் அங்கேருந்து எங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு கட்டடத்தை கொடுத்து வச்சுருக்குறோம். சத்துணவு இருக்குங்க, சத்துணவு கூட இருக்குது. இப்போ ரீசண்டாக இந்த வருஷம் தக்ஷாங்கிற ஒரு நிறுவனம், தொண்டு நிறுவனம் ஸ்கூலை தத்தெடுத்துருக்குறாங்க. மேற்கொண்டு அனைத்து வசதிகளும் செய்வதாக வாக்களிச்சிருக்கிறாங்க.
சரி, இந்த ஏபிஎல் மெத்தட் சொன்னீங்க, ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், அதாவது கற்றல் வழி செயல்வழி கல்வி இல்லையா, அது எப்படி மற்ற கல்வி முறைகளிலிருந்து இது எப்படி மாறுபட்டிருக்கு, இதை வந்து எப்படி மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்கிறாங்க?
இதில் ஏபிஎல்ல ஒரு பெனிஃபிட் என்னென்னா, மாணவர்கள் இப்போ நம்ம சாதாரண வகுப்பறையில் பாடம் நடத்தும் பொழுது ஸ்கூலுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய மாணவனோ, இல்லை நம்ம நடத்துகிறத புரிஞ்சுக்க முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய மாணவனோ நம்மளோட பாடத்துக்கு ஈக்குவலாக வரமாட்டானுங்க. ஆனால் ஏபிஎல் முறையில் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களே அந்த லேடர் வைஸாக போய் கார்டு எடுக்கிறதுனால அவன் ஸ்கூலுக்கு என்றைக்கு அந்த கார்டை விட்டுட்டு போய் உடம்பு நன்னாகி மறுபடி வர்றானோ அதுக்கப்புறம் அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவான். அப்போ அவனுக்கு வந்து அந்த பாடத்தோட தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். டீச்சர் நாங்கள் நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் முடித்து குறித்து கொடுத்துட்டோம்னா அடுத்த பாடத்துக்கு போயிடுவோம். ஆனால் அந்த மாணவனுக்கு அந்த தொடர்ச்சி இருக்காது, அவன் வர்றப்போ மற்ற மாணவர்களை பார்த்து படிச்சுக்க தான் செய்வான். இந்த கற்றல் முறையில் அப்படி இல்லைங்க, அவனே மறுபடியும் அவனோட விட்ட இடத்துலேருந்தே தொடர்ந்து படிக்கிறக்குமே. கொஞ்சம் பின்தங்கிய மாணவர்கள் மெதுவாக படிப்பதற்கும் இதில் ஒரு வழி இருக்குதுங்க. ஆனால் அந்த ஸ்லோ லேர்னர்ஸை வந்து மறுபடியும் அதிகமான கவனம் கொடுத்து நாங்கள் திசை திருப்பி முன்னாடி கொண்டு வருவோம். அவனுக்கு வந்து டீச்சர்ஸ் சப்போர்ட்டும் பியர் குரூப்போட சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கிறனால அவன் கொஞ்சம் ஆக்டிவாக படிக்கிறக்கும் அவனுடைய தனித்திறமைகள் வளர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. மறைந்து வர கலைகளான இந்த பொம்மலாட்டம் வில்லுப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் இந்த ஏபிஎல் முறையில் இருக்கிறனால இன்றைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எங்கள் மாணவர்களுடைய வில்லுப்பாட்டு தான் பிரதான இடமாக இருக்குது. அதனால் வில்லுப்பாட்டு பார்த்திங்கன்னா வில்லுப்பாட்டும் புத்தகத்தில் இருக்கிறதையே நாங்கள் அவங்களுக்கு சொல்லித்தராம சமுதாய விழிப்புணர்வு கருத்துக்களாக மரம் நடுறது, சுற்றுப்புற சூழல், இந்த கேரி பேக் கேடு, அது இல்லாமல் நம்ம சுதந்திர தின குடியரசு தினத்தன்னைக்கு சுதந்திரத்துடைய பங்கு என்னங்கிறதையும் மாணவர்களுக்கு வில்லுப்பாட்டில் மாணவர்களே பாடக்கூடிய அளவுக்கு எழுதி கொடுக்குறோம். அதில் அவங்க ஒரு மிகவும் உற்சாகம் அடையக்கூடிய ஒரு தன்மை என்னங்கன்னா நிறையா மறந்து போன ஒரு கலையை குழந்தைங்க வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க.
அற்புதமாக சொன்னீங்க. படிப்பு மட்டும் கிடையாது, அதோட வாழ்க்கை கல்வி, வில்லுப்பாட்டு, மறைந்து வரக்கூடிய கலைகளை வந்து புத்துயிர் ஊட்டுறோம், மரம் நடுதல் எல்லாமே சொல்லி கொடுக்குறோன்னு சொன்னீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப பிரைட்டாக சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் அட்டண்டன்ஸ் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குது? இதில் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மாணவிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 204 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8 டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ரேஷியோவுமே நல்ல, இட்ஸ் வெரி குட் ரேஷியோ. அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
மாணவர்கள் தான் அதிகங்க. பதிவு பார்த்திங்கன்னா 114 மாணவர்களும் 91 மாணவிகளும் இருக்கிறாங்க, 205 மாணவர்கள். ஆனால் ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு 10 மாணவர்களும் கூட ஆப்சண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. ரொம்ப முடியாத குழந்தைங்க தான் இருக்கும். எல்லா குழந்தைகளுமே பள்ளிக்கு வந்துடும். சத்துணவும் ரொம்ப சீராக இருக்கிறனால சத்துணவுக்கு தேவையான கீரை செடிகள், அந்த முருங்கை மரம், பப்பாளி மரம் எல்லாம் ஸ்கூல்லேயே இருக்கிறனால அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்குறதையும் தலைமை ஆசிரியர் மேற்பார்வையிடுறாருங்க. அதனால் குழந்தைங்க நீட்டாக வந்துடுறாங்க. பத்தாவதுக்கு உடம்பு சொகலினாலும் வீட்டில் இருக்கிறது இல்லைங்க குழந்தைங்க. ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் நாங்கள் வச்சுருக்கிறனால டீச்சர் மருந்து தருவாங்க, அங்கேயே படுத்துக்கிறேன்னு தான் இங்கே வந்துடுறாங்க அத்தனை குழந்தைகளும். அதனால் சுகமில்லாத குழந்தைங்களோட அந்த கரெக்டான நேரத்துக்கு மருந்து கொடுத்து நாங்களே படுக்க வச்சுருவோம். ஏன்னா அந்த குழந்தைகளோட அம்மா அப்பா பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு கூலி வேலைக்கு போயிட்டு 3-4 மணிக்கு வரக்கூடிய அம்மா அப்பாவாக இருக்கிறனால குழந்தைங்க வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு சங்கடப்பட்டு பேரண்ட்ஸே கொண்டு வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு தான் பள்ளியோட நிர்வாகம் இருக்குதுங்க. மாணவர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற காரணம் அவங்க ஒவ்வொன்றையும் விரும்பி தான் செய்கிறாங்க குழந்தைங்க. எங்களுடைய ஸ்கூலில் முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளவு பூச்செடி வச்சுருக்கிறான். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் இங்கே பூக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஒரு பூ பூத்தா அவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பூச்செடி இருக்குங்க. ஏன்னா எல்லா குழந்தைகளும் சின்ன சின்ன வீடுகளில் வசிக்கிறதுனால அவங்கள சுற்றி மரங்களோ இல்லை செடிகளோ வச்சு அழகு பார்க்க முடியாதனால அனைத்து குழந்தைகளோட ஆர்வமும் ஸ்கூலில் கொண்டு வந்து அந்த செடிகளை வச்சு சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு இட வசதி இருக்கிறனால நாங்களும் அதை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறோங்க.
நல்லா சொன்னீங்க. அதாவது சுகம் இல்லைன்னா கூட வந்து ஸ்கூலில் வந்து தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அதிலிருந்தே தெரியுது ஸ்கூல் வந்து அவங்களை எவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி அவங்க ஸ்கூலோட ஒன்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரியுது. சரி, பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு அந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நடக்குதா? அப்புறம் கழிவறை வசதி எப்படி இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் விஇசின்னு ஒரு, அதாவது கிராம கல்விக்குழு ஒன்று வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் இயங்கி கொண்டிருக்குதுங்க. அதில் இருக்கிற தலைவருக்கு தான் செக் அத்தாரிட்டிங்க. எங்களுக்கு மானிய தொகைகள்னு வருஷத்துக்கு பள்ளி மானியம் பராமரிப்பு மானியம் தருவாங்க. அது எல்லாமே தலைமை ஆசிரியரும் அந்த கிராம கல்விக்குழு தலைவரும் சேர்ந்து எடுத்து ஸ்கூலுக்கு என்னென்ன வேணுங்கிறத செலவு செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அந்த 2 வருஷம் எஸ்எம்சின்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய, பெண் குழந்தைகளுடைய ஒரு அம்மா தான் அதில் தலைவராக இருக்கணுங்க. அதுக்கு கீழே அனைவருமே மாணவர்களுடைய அப்பாவோ அம்மாவோ தான் அதில் பங்கேற்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பு, வீக்கர் செக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் அந்த குழுவில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால. ஏன்னா மற்ற பேரண்ட்ஸ்கிட்ட நம்மளை எதுக்கும் கூப்பிட்றதில்ல, கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்களே குழுவில் உட்காடுறாங்கன்னு நினைப்பு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பும் வீக்கர் செக்ஷனில் இருக்கிற பேரண்ட்ஸும் எடுத்துருக்குறோம். அவங்க 20 மெம்பர்ஸ் எஸ்எம்சியில் இருக்காங்க. அதே போல் விஇசிலையும் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. மாதத்துக்கு ஒரு முறை 2 கூட்டமும் வெவ்வேறு நாட்கள் நடக்கும். இது இல்லாமல் பிடிஏ இருக்குங்க, பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்குது. அதுக்கும் ஒரு 8th பேரண்ட்டோட அப்பா ஒருத்தர் தலைவராக இருக்கார். இப்போ இந்த 2 குழுவும் நடந்துட்டு இருக்குங்க, சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. 10th புறவலர் திட்டம் இருக்குது ஸ்கூலில். இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா புறவலரில் சேர்த்திருக்கிறோம். ஒரு புறவலருக்கு 1,000 ரூபாயின்னு யார் விருப்பம் இருக்காங்களோ அவங்க கொண்டு வந்து புறவலரில் சேருவாங்க. இது வந்து பேங்க்கில் பாண்டா போட்டு வச்சுருவாங்க பள்ளிக்கூடத்து பேரில். அதில் வர்ற வட்டியை மட்டும் எடுத்து ஸ்கூலுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அது இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கழிப்பிடம் வந்து மாணவர்களுக்கு தனியாக, மாணவிகளுக்கு தனியாக, ஆசிரியர்களுக்கு தனியாக இருக்குது. எல்லாமே தண்ணி வசதியோடு இருக்குங்க. மாணவர்கள் வந்து அவங்க போயிட்டு வந்தோடனே எல்லா இடத்துலையும் கேட் வால் இருக்கும். எங்கள் பழைய தலைமை ஆசிரியர் பைப் கனெக்ஷனில் எல்லாமே ஆங்காங்கே அந்த ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாருங்க. பசங்க அந்த கேட்டு வாழை திறந்தால் அப்படியே அந்த பைப்லேருந்து தண்ணியை ஃபுல்லாக வந்து ப்ளஷ் பண்ணி விட்டுரும். அதனால் நீட்டாக இருக்கும். அது மாதிரி செஞ்சுருக்குறோம். ஒரு பைப்பையும் குழந்தைக்கு உடச்சது இல்லைங்க. இத்தனை வருஷம் ஆகுது. அதே வெயிலில் கஷ்டப்பட்டு வெடிப்போடி அந்த பைப்பு உடையிறது தான் எங்கள் ஸ்கூலோட ஒரு ஸ்பெஷலாக இருக்குமே ஒழிய, மாணவர்கள் உடச்சிட்டு வந்து கையில் கொடுக்கக்கூடியது எந்த பைப்புகளும் இருக்காதுங்க. அதனால் ரெண்டு பக்கமும் கழிவறையில் நல்ல தண்ணி வசதி இருக்குது. ரெண்டு தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எங்கள் பழைய பேரூராட்சி தலைவர் சண்முக சுந்தர ஐயாவும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். உப்பு இருக்கிற மேற்கு மண்டல தலைவர் சாவித்திரி பார்த்திபனம்மாவும் மிகவும் உதவியாக இருக்கிறாங்க. கழிப்பிடம் வசதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுகாதாரமான கழிப்பிடமாக இருக்குது. குப்பைகள் அப்படி தான், மாணவர்கள் டெய்லி எடுத்து அண்ணன்ன குப்பையை எரிச்சு அந்த சாம்பலை மரத்துக்கு போட்டுருவாங்க. வெளியில் கிரவுண்டுக்குள்ளே எங்கேயும் ஒரு சிறு குப்பையும் கூட இல்லாத அளவுக்கு எடுத்து எரிச்சிருவான். எரிச்சதே அந்த சாம்பல் எடுத்து உரமாக மரங்களுக்கு போடக்கூடுவான். மண்புழு உரம் தயாரிக்கிறான். மரத்துலேருந்து விழக்கூடிய அந்த இலைகளையெல்லாம் எடுத்து ஒரு தொட்டி மாதிரி அறிவியல்வாதியாருடைய உதவினால் கட்டி வச்சு ஒரு மண்புழு உரம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாணவர்களும் வாத்தியாருக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால மாணவர்கள் ரொம்ப பங்கெடுத்து செஞ்சிட்ருக்காங்க.
சார், இப்போ அறிவியல் ஆசிரியர் சுரேஷ்குமார் அவர்கள்ட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க சார் இதை பற்றி.
வணக்கம் மேடம். நான் வந்து அறிவியல் ஆசிரியர் முறையில் என்னுடைய மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்கள் அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. அதுலேருந்து நிறைய இலைகள் விழுந்துகிட்டே இருக்குங்க. அதை வந்து சுத்தப்படுத்துறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்ததுங்க. சரி, அது வைக்க என்ன பண்ணலாம்னு சொல்லி மாற்று வழி யோசிக்கும் போது, சரி நம்ம மண்புழு உரை ஏன் தயாரிக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. சரி, அதுக்காக மாணவர்களுக்கு தூண்டுகோலாக அமைஞ்சு அந்த பள்ளி வளாகத்துலேயே ஒரு மண்புழு உரக்குழியை ஏற்படுத்தணும். அந்த உரக்குழிக்குள்ளே மாணவர்களை அவங்க வீட்டில் இருந்தோ இல்லை அவங்க தோட்டப்பகுதியிலிருந்தோ மண்புழுக்களை கொண்டு வர சொல்லி அந்த உரக்குழியில் விட்டுட்டு அந்த உரக்குழிக்குள்ளே கொஞ்சம் வெள்ளப்பாகும் கொஞ்சம் தேனும் கலந்து விட்டுருந்தோங்க. அதுக்கு முன்னாடி அந்த மண்புழு உரக்குழியை வந்து வடிவமைச்சிருந்தோம். வடிவமைச்சு அந்த மண்புழுக்களை விட்ட பின்னாடி அந்த எல்லா இலை தலைகளையும் மக்கிய உரங்களாக மாற்றிச்சு. அது இப்போ நாங்கள் பயன்படுத்தி அந்த இலை தலை உரங்களை வந்து பயிர் சார்ந்த இதுக்கு நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம்.
சரி, அப்போ மாணவர்களும் இதில் வந்து ஆர்வமாக பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நன்றி. சரி, இப்போ நம்ம வந்து தமிழ்ச்செல்வி மேடம் கிட்ட தொடர்ந்து பேசலாம். இப்போ கல்வி சுற்றுலா அப்படின்ட்டு நீங்கள் எங்கேயாவது மாணவர்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா? எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு இத்தனை வாட்டி, எந்த மாதிரி ஊர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
எங்கள் பள்ளியில் ஒரு சிறப்பு என்னங்கன்னா, நான் 2006 தான் இந்த பள்ளிக்கு வந்தேனுங்க. ஆனால் 2002 இந்த பள்ளிக்கூடம் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி வெள்ளருக்கம்பாளையங்கிற ஒரு மலைவாழ் கிராமத்தில் தான் டீச்சராக இருந்தேங்க. நரசிபுரம் போகிற வழியில் வந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் ஆசிரியர் வந்து சுற்றுலா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். இன்றைக்கு வரைக்கும் வருஷம் சுற்றுலா போகிறோங்க. போன வருஷம் ஊட்டி போயிட்டு வந்தோம் மாணவர்களுக்கு அந்த மலைப்பிரதேசங்களை காமிக்கிறதுக்கு வேண்டி. ஒவ்வொரு வருஷம் அதுக்கு முன்னாடி ப்ளீச்சி டேம் கூட்டிகிட்டு போயிருந்தோம், புன்னை மன்னன் ஃபால்ஸு. ஆனால் குழந்தைங்க பாருங்கள், ஒரு பஸ் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவோம். சின்ன குழந்தைங்க முடிந்த வரைக்கும் 3-8 வரைக்கும் இருக்கிற குழந்தைகள தான் கூட்டிகிட்டு போவோம். எங்கே போனாலும் என் குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், போகிற இடங்களில் அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக நடந்துட்டு வருவாங்க. டீச்சர்ஸுக்கு நாங்கள் ஏன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவங்கவுங்க இறங்கிடுவாங்க, நீட்டாக இருப்பாங்க. எங்களை தவிர்த்து வெளியில் போகக்கூடிய ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் டூரை கூட்டிகிட்டு போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். வருஷம் ஒவ்வொரு டூரும் போயிட்டுருக்குறோங்க. பஸ்ஸுக்கு வந்து மாணவர்கள் முடிந்த வரைக்கும் பணங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க, மீதி ஆசிரியர்களோட ஷேர் இருக்குங்க அதில். அதனால் நாங்கள் போய் புக் பண்ணுறப்பவே சொல்லிடுவோம், நாங்கள் ஒரு சாதாரண சின்ன ஸ்கூல்லேருந்து வர்றோங்க சார், கொஞ்சம் அமௌண்ட்டை பார்த்து கொடுங்கன்னு கேட்குறனால அவங்களும் அது மாதிரி தான் பஸ் எங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நாங்கள் பஸ்ஸை விட ஓட்டிகிட்டு வர டிரைவருக்கு தான் முக்கியத்துவம் தரோம். தனியார் டிராவல் காந்திபுரத்தில் அவர்கிட்டருந்து தான் நாங்கள் பஸ் எப்போவுமே வருஷம் எடுப்போம். ஏன்னா எங்களுக்கு பஸ்ஸு ரொம்ப அழகான பஸ்ஸை விட டிரைவர் வந்து பாதுகாப்பானவராக வேணுங்கிறது தான் எங்கள் தலைமை ஆசிரியர், பழைய தலைமை ஆசிரியர் அப்போ சொல்கிறது அதுதாங்க. ஏன்னா குழந்தைகளை கரெக்டாக கூட்டிகிட்டு வர்றோன்னா அந்த டிரைவர் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே டூரில் கலந்துக்குவாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் சாரதான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க வேறு ஸ்கூலாக இருந்தாலும் வருஷம் எங்கள் மாணவர்களுக்கு வேண்டி வந்துடுவாங்க. எல்லா குழந்தைகளும் சாப்பாடு அவங்க கொண்டு வருவாங்க. ஒரு நேரம் சாப்பாடு நாங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் வாங்கி தருவோம். தலைமையாசிரியர் கிளம்புறப்பவே அவங்களுக்கு தேவையான பிஸ்கெட்டு தண்ணி முதல் கொண்டு எடுத்து வச்சுக்குவோங்க. டூரில் டூர் இதுவரைக்கும் மிஸ் ஆனது இல்லைங்க. கடவுள் புண்ணியத்தில் எதுவும் அசுவாவிதம் இல்லாமல் போயிட்டு வந்துட்டுருக்கோம்.
நல்லா அருமையாக சொன்னீங்க உங்கள் ஸ்கூலை பற்றி. சரி, இனி மாணவர்களை வந்து நம்ம கேட்கலாம். இரண்டு மாணவர்கள் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சரை நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே புன்சிரிப்போட தான் ரெண்டு பேரும் நின்றுருந்தாங்க. அரவிந்த் அண்ட் பிரதீஷ் ரெண்டு பேரும் எயித் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க, உங்கள் ஸ்கூல் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் உங்கள் ஸ்கூலை பிடிக்கும் சொல்றீங்களா?
எங்கள் ஸ்கூல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்து எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு திட்டுறதும் கூட இல்லை. இப்போ வந்து ஏதாவது தப்பு செஞ்சோம்னாலும் சரி பரவாயில்ல விட்டுரு, நீ வேணா வேறு வேலையை பரவ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதனால எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்லை. ஏன்னா எனக்கு எங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் டெய்லி வருவேன். ஏதாவது ஹோம்ஒர்க் எழுதினாங்கூடியும் எங்கள் பக்கத்தில் ஏதோ நோட் இருந்ததுன்னா வாங்கி எழுதிடுவேன். டெய்லியும் நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிடுவேன்.
அப்போ நீ ஹோம் ஒர்க் எழுதாமல் பக்கத்து நோட்டை பார்த்து காப்பி அடிக்கிற அப்படி தானே?
இல்லை, நான் எழுதிடுவேன். ஏதாவது லீவ் காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அப்போ வந்து லீவ் போடணும். அதனால வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தோடனே அந்த யாராவது எழுதியிருந்தாங்கன்னா அவங்களோட நோட்டை பார்த்து அப்போ எழுதுவேன்.
குட். பிரதீஷ், நீங்கள் சொல்லுங்கள்.
எங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு குரூப் அமைச்சிருக்காங்க பசுமைக்காகவே. எங்கள் ஸ்கூலில் நிறைய மரங்கள் நடுறாங்க. அதனால் அங்கே அங்கே காற்று நிழல் எல்லாமே கிடைக்க வசதி உள்ளது. அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கூலு. என்ன பண்ணாலும் ஒரு தடவை வான் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த தடவை தான் இந்த முயற்சி எடுப்பாங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணால் நமக்கு தான் நல்லதில்லை, ஒதுங்கிடு அப்படின்பாங்க. அப்புறமே வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும் இந்த ஸ்கூலில். எது சொல்லி கொடுக்குறதுலேருந்து இங்கிலீஷ் நல்ல கோச்சிங் இருக்குது, இங்கிலீஷ் கோச்சிங்கு. அப்புறம் சயின்ஸ் சார்லாம் எது எழுதாலும் அந்த இதுக்கு டெஃபினிஷன் காட்டிடுவார் சார். இந்த மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் வச்சு அந்த இது தாவர இதை பற்றி காட்டுவாங்க. அதனால எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்.
அதாவது ரொம்ப கண்டிக்க மாட்டாங்க, அமைதியாக சொல்லுவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா?
ஏன்னா எங்கள் மிஸ் வந்து கண்டிக்காது, அதுக்காக சொல்ல எங்கள் மிஸ் இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ்னால் எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் தமிழ் மிஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து படிக்கிறதுக்காக இந்த மாதிரி படித்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு அந்த டேலண்ட் வந்து அந்த திறமை வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும்.
உங்களுக்கு வந்து திறமை இருக்குது அப்படின்ட்டு உங்கள் டீச்சர்ஸ் உங்களை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்கன்னு சொன்னீங்க. சரி, ரெண்டு பேரும் எயித்து இந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நைன்த்துக்கு நீங்கள் வெளியே டவுனுக்குள்ளே வரணும் இல்லையா? வந்து பெரிய பிள்ளைகளை ஆனதுக்கப்புறம் என்னவாக வர ஆசை?
எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வர ஆசை.
எதுக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்?
ஏன்னா எங்கள் அப்பா வந்து இப்போவே நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த மிஷின் இந்த மாதிரி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மிஷின்ஸ் இந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி மிஷின்ஸ்லேயே இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நினச்சி இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகிறதுக்கு ஆசைப்பட்றேன்.
வெரி குட். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே மெக்கானிக்கல் இன்ஜினியராக விவசாயி சமுதாய வானொலி நிலையத்தின் வாழ்த்துக்கள். பிரதீஷ்க்கு என்னவாக ஆசை?
மரைன் சேரணும் ஆசை எனக்கு ரொம்ப. கப்பல் இதில் நான் ஆசைப்பட்றேன். இதில் நான் சேர்ந்து எங்கள் ஸ்கூலில் வந்து திரும்பியும் அந்த ஸ்கூலுக்காக நிறைய உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலுக்கு மறக்க முடியாது என்னால், இப்போ எங்கே பண்ணணும்.
வெரி குட். மரைன் இன்ஜினியராக வாழ்த்துக்கள். அதோட ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் மரைன் இன்ஜினியர் ஆனாலும் நான் திரும்ப வந்து எங்கள் ஸ்கூலுக்கு பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுடைய கடமை உணர்ச்சி, நன்றி உணர்வு, அதுக்காகவே நீங்கள் நல்லா வருவீங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். சரி, இப்போ நடந்த சுதந்திர தின விழாவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணீங்களாமா? அதை இங்கே பண்ணி காமிக்கிறீங்களா? அதாவது பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டு பேரும் பண்ணி காமிச்சிங்களாமா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதை எங்களுக்காக செய்து காமிக்கிறீங்களா?
என்னை தெரிகிறதா? எல்லோரும் என்னை மறந்து விட்டீர்கள். அப்படித்தானே, நான் தான் துணிப்பை.
எனக்கு அறிமுகம் தேவையில்லை, எங்கும் என் ராஜ்யம்தான்.
உன் ராஜ்யம் இப்பொழுது கொடி கட்டி பறக்கும், ஆனால் பிற்காலத்திலோ நினைத்து பார்க்கவே முடியவில்லை.
அட போடா போ, நீ என்ன சொல்றது, நான் தான் என்றென்றும் சூப்பர் ஸ்டார், புது புது மாற்றங்களோடு வந்து கொண்டே இருப்பேன்.
வாங்க, நீங்க வரத்தான செய்வீங்க. என்ன பண்ண, இப்ப கவர்ச்சிக்குத்தான் மதிப்பு, உலக நன்மைய யாரும் மதிக்கிறாங்க.
ஆஹா, உமக்கே தெரிகிறதல்லவா கவர்ச்சியா இருக்கிறது. அப்ப பேசாம போய்விடு.
இரு, கொஞ்சம் பொறு, என் கேள்விக்கு பதில் சொல்.
கேள்வியா? என்னை பார்த்தா எங்க கேளு, டான் டான் பதில் சொல்றேன்.
எப்படி நீ இவ்வளவு தூரம் வளர்ந்த?
அந்த கதையா கேக்குற? எனக்கு அடிமைகள் பலர் உள்ளனர், அதுதான் என் ஜெட்வேக வளர்ச்சி.
அரசுதான் உன்னை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு, எப்படி வந்த?
அரசுதானே, சொல்லட்டும், சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நாங்க யாரு?
சரி, மற்ற கதைய விடு. எங்கு பார்த்தாலும் குப்பையா கிடைக்கிறியே, ஏன்?
அது உன்னை தான் எனக்கு வருத்தம். உன்னை மட்டும் மடித்து வைக்கிறார்கள், என்னை மிதித்து தள்ளுகிறார்கள், பின்பு என்னையே திட்டுகிறார்கள். உனக்கு ஒரு கேள்வி, நீ மட்டும் எப்படி வீட்டுக்குள் இருக்கிற?
அதுவா, காலத்தை வென்றவன் நான், காவியமானவன் நான். எனக்கு வயதானால் மண்ணோடு மண்ணாக போய்விடுவேன். நீ எப்படி?
நீ வயதானால்தான் போவாய், ஆனால் நான் மார்க்கண்டேயன், எனக்கு இறப்பே இல்லை.
எப்படி உன்னால் வாழ முடிகிறது?
நான் மண்ணில் மக்கிப்போனால்தானே இருப்பதற்கு, எனக்குத்தான் அந்த தன்மையே இல்லையே.
அப்படியானால் மண்வளம் என்னாவது?
மண்வளமா? அப்படி என்றால் என்ன? அதை பற்றி நான் ஏன் சிந்திக்க வேண்டும்?
நீ சிந்திக்க வேண்டாம், உன்னை அழகு பார்க்கும் மனிதர்கள் சிந்திக்க வேண்டாமா?
மனிதர்கள்? ஹ ஹ ஹ, உலக அறிஞர்கள், என்னை கண்டுபிடிக்க தெரிந்தவர்களுக்கு மண்வளத்தை பற்றி தெரியாதா என்ன?
பிறகு ஏன் உன்னை தெரு தெருவாக அசிங்கப்படுத்துகிறார்கள்?
அசிங்கமா? யாருக்கு? எனக்கா? அவர்கள் பேச பேச நான் பெரியாளாகிறேன்.
உன்னை அழிக்க பல போராட்டங்கள் நடைபெறுகிறது, இதெல்லாம் உனக்கு தேவையா?
போராட்டங்கள் வெற்றி பாதையின் படிகள், என்னை அழிக்க யாராலும் முடியாது.
அப்படி கர்வம் கொள்ளாதே, உன்னை உருவாக்கிய மனிதனே நாளை உனக்கு யமனாவான்.
எப்படி எப்படி எங்க சொல்லு பார்க்கலாம்?
நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அப்ப உனக்கு புரியும்.
ரொம்ப அழகா பண்ணீங்க. சரி, இதுக்கு யாரு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்ததுக்கு? யாரு? நீங்களா உணர்ந்து பண்ணீங்களா? நீங்க சொன்னது எல்லாமே சரி இல்லையா? ரொம்ப அழகா இருந்தது கருத்து. யார் உங்களுக்கு இதை எழுதி கொடுத்தது?
எங்க தமிழ் மிஸ் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது முதல்ல நாங்க ஃபோர்த்லயே பண்ணிருக்கோம் இது, ஆனா நாங்க அப்ப பேசல, தமிழ் மிஸ் தான் பேசினாங்க. ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி திடீர்னு வந்து மிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களால் பண்ண முடியும், நீங்க நல்லா படிக்கிறீங்களா, பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்களே சும்மா இப்படி படிச்சு பார்த்தோம். அப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கிரிப்ட், அதனால சரின்னு சொல்லி நாங்களே இந்த மாதிரி ஆக்ஷனோட இந்த மாதிரி பண்ணோம். அதனாலதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு.
ரொம்ப நல்லா பண்ணீங்க. இது மாதிரி நிறைய சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை நீங்க இன்னும் சொல்றதோட இல்லாம செய்து காமிக்கணும் சரிங்களா? அரவிந்த் ஆசைப்பட்ட மாதிரியே மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகவும், பிரதீஷ் ஆசைப்பட்ட மாதிரியே மெரெயின் இன்ஜினியர் ஆகிறதுக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம்.
நன்றி.
சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில தொண்டாமுத்தூர் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி மாணவர்களான அரவிந்த் மற்றும் பிரதீஷ் பிளாஸ்டிக் ஒழிப்பு பத்தி குறு நாடகம் மூலமா நமக்கு விளக்கி சொன்னாங்க. இது மாதிரி சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தயங்காமல் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். 0422243105 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பங்கேற்கலாம். மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர்வதில் விவசாய சமுதாய வானொலி எப்பொழுதும் கைகோர்த்து நிற்கிறது. ஏனெனில் இன்றைய மாணவர்கள் ஒளிமயமான இந்தியாவின் தூண்கள். பெற்றோர்களும் பள்ளி மாணவர்களும் ஊக்குவிக்கும் அதே வேளையில் 107.4 சமுதாய வானொலியும் துணை நிற்கிறது. கடிதம் மூலம் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க சமுதாய வானொலி நிலையம், விரிவாக கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 3. மின்னஞ்சல் மூலம் கருத்துக்களை தெரிவிக்க dee@tnau.ac.in. மறுபடியும் சொல்கிறோம், இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட அக்ரி டெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். கேட்டு பயனடையுங்க.
நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.